அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில். உக்ரைனின் நிலைமைகள் தொடர்ந்து கொதிநிலையிலேயே நீடிக்கும் சூழலில் ரஷ்யா, மேற்குலக நாடுகள் மற்றும் அமெரிக்கா ஆகிய முக்கோண மோதலின் பின்னணி அலசும் ஆய்வுக் கண்ணோட்டம். இலங்கையின் வடக்கே திருமுருகண்டி பகுதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 4 பேர் படுகாயமடைந்திருப்பது குறித்த செய்திகள்.
அவர் இரும்பு புரி கொண்டு வந்து தம்பியாட வீட்டு முதல்ல தான் கொண்டு வந்து போட்டிருக்காரு. போட்ட நேரம் தான் அதுக்குள்ள இருந்த இதை கொண்டு வெடிச்சிருக்கு. அதுல அழகர் ராமச்சந்திரன், அழகர் ராமநாதன், ராமச்சந்திரன் அள்ளி நாயகி, ராஜேந்திரன் மேனகா, இந்த 4 பேரும் காயப்பட்டிருக்காங்க.
இந்தியாவில் HIV பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகளுக்கு பள்ளிகளில் அனுமதி மறுக்கப்படுவதை எதிர்த்து இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்.
இது வந்து கோர்ட் வழியா நம்ம டெஃபினட்டா ஒரு அவேர்னஸ் கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ரிக்குயர்மெண்ட்ங்கிற மாதிரி கொண்டு வரலாம். ஆனா அந்த சேஞ்சுங்கிறது வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ளேந்து வரணும், பேரண்ட்ஸ்க்கு உள்ளேந்து வரணும்.
நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சீவகன் மற்றும் மணிவண்ணன். யுக்ரைனில் அரசியல் நிலைமைகள் வளமைக்கு திரும்பும் வரை ரஷ்ய படைகள் அங்கு தங்கியிருக்கும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அவர்கள் கூறியிருக்கின்றார்.
При этом президент России подчеркнул, что в связи с экстраординарной ситуацией на Украине
தீவிர தேசியவாத குழுக்கள் அங்கிருக்கின்ற ரஷ்யர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நிலையில் ரஷ்யா தமது மக்களை பாதுகாத்தாக வேண்டியிருக்கின்றது என்று ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அவர் பேசியிருக்கின்றார். வீதி தடைகள் மற்றும் முக்கிய ராணுவ தளங்கள் மீதான சுற்றிவளைப்பு ஆகியவற்றுடன் ரஷ்யா கிரைமியாவில் யதார்த்தமான கட்டுப்பாட்டை தன்வசம் வைத்திருக்கிறது. கிரைமியாவை எவருக்கும் தாரைவாக்கும் நோக்கம் தமது நாட்டுக்கு கிடையாது என்று யுக்ரைனின் தற்காலிக அதிபர் கூறியிருக்கின்றார். யுக்ரைனில் படைகளை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு எந்தவிதமான உரிமையும் கிடையாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
யுக்ரைனின் டோன்ஸ்க் நகரில் இருக்கும் பிராந்திய அரசு கட்டிடத்தை ரஷ்ய ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிடித்து வைத்திருக்கின்றனர். ரஷ்ய எல்லைக்கு அருகே கிரைமியாவின் வடகிழக்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த நகரம் பதவியிலிருந்து இறக்கப்பட்ட அதிபர் விக்டர் யானுகோவிச்சின் சொந்த ஊராகும். இந்த நகரின் பெரும்பாலான மக்கள் ரஷ்ய மொழி பேசுபவர்கள். சுமார் 300 ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசு தலைமை அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்தனர். வெளியே ரஷ்ய கொடிகளுடன் ஒரு கும்பல் திரண்டிருந்தது. இந்த அமைதி குலைவு சம்பவங்கள் கடந்த வாரம் கிரைமியாவில் நடந்த ஆர்ப்பாட்டங்களைப் போன்றே நடந்திருக்கின்றன. அப்போது அங்கு நடந்த சம்பவங்களை பயன்படுத்தி தனது தலையீட்டை ரஷ்யா நியாயப்படுத்தியிருந்தது.
உக்ரைனில் அதிகரித்து வருகின்ற பதற்ற நிலைமை காரணமாக ஐரோப்பிய பங்குச் சந்தையில் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவின் பெரிய பங்கு சுற்றன் 10 வீதத்தால் விழுந்திருக்கின்றது. அதன் நாணயமும் டாலருக்கு எதிராக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. நாணயத்தை ஸ்திரப்படுத்தும் ஒரு முயற்சியாக ரஷ்ய மத்திய வங்கியின் முக்கிய வட்டி வீதம் 1.5 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனி மற்றும் லண்டன் ஆகியவற்றின் சுற்றன்களும் வீழ்ச்சி கண்டிருக்கின்றன.
தென்னாப்பிரிக்க தடகள வீரரான ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் தனது தோழி ரீவா ஸ்டீன் கேம்பை கொன்றார் என்ற குற்றச்சாட்டை நீதிமன்ற விசாரணையில் மறுத்திருக்கிறார். இந்த கொலை வழக்கு விசாரணை பிரிட்டோரியாவில் தொடங்கியது. மாடல் அழகியும் தொலைக்காட்சி நட்சத்திரமுமான ரீவாவை வேண்டுமென்றே கொன்றார் என்ற குற்றச்சாட்டை 2 கால்களும் இழந்து செயற்கை கால்களுடன் ஓடும் இந்த தடகள வீரர் எதிர்கொள்கிறார். அவர் தனது தோழியை தனது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த வேறொருவர் என்று தவறுதலாக நினைத்து தான் சுட்டுவிட்டதாக கூறுகிறார். குளியலறைக்குள் இருந்த ரீவாவை கதவு வழியாக அவர் சுட்டுக் கொன்றார். ஆனால் இந்த ஜோடிகள் தங்கியிருந்த வீட்டிலிருந்து துப்பாக்கி வெட்டுச் சத்தங்களும் அலறல்களும் கேட்டதாகவும், அதன் பின்னர் தான் ஒரு ஆண் உதவி கோரி கத்துவதும் கேட்டதாகவும் சாட்சி ஒருவர் நீதிமன்றத்தில் விவரித்தார். இன்று ஜெனீவாவில் ஐநா மன்றத்தில் மனித உரிமைகள் கவுன்சிலின் 25வது அமர்வு தொடங்கியது. 47 நாடுகள் அங்கம் வகிக்கும் இந்த அவையில் இந்த ஆண்டு இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளின் மனித உரிமை நிலவரம் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். இந்த அமர்வில் தொடக்க உரை நிகழ்த்திய ஐநா மனித உரிமைகள் ஆணையர் நவி பிள்ளை,
In many parts of the world, impunity is still rampant and accountability based on the rule of law remains.
உலகின் பல பகுதிகளில் குற்றமிழைத்தவர்கள் தண்டிக்கப்படாமல் இருக்கும் நிலை பரவலாக காணப்படுகிறது. சட்டத்தின் கீழ் பொறுப்பு சுமத்தும் நிலை இன்னும் கனவாகவே இருக்கிறது என்றார் நவி பிள்ளை. தொடக்க நாள் நிகழ்வுகளில் ஐநா மன்ற தலைமைச் செயலர் பான் கி மூனும் உரையாற்றினார்.
இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு பயன்படுத்தப்படாத கிணற்றில் இருந்து மீட்கப்பட்ட 300 பேரது சடல எச்சங்கள் 1857ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடிய சிப்பாய்களினது என்று கூறப்படுவதை இந்தியாவின் அகழ்வாராய்ச்சியாளர்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமது கோயில் காணியில் இருந்த ஒரு கிணற்றில் இருந்தே இந்த சடலங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக அஜ்னாலா என்னும் கிராமத்தில் இருக்கின்ற சீக்கிய கோயிலின் அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார். தமது மதத்தால் தடுக்கப்பட்ட விலங்குகளின் எண்ணெய் துப்பாக்கி தோட்டா கார்ட்ரேஜில் தளவியிருந்தமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்து மற்றும் முஸ்லீம் சிப்பாய்கள் 1857 கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக கலகத்தில் ஈடுபட்டார்கள். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நடத்தப்பட்ட முதலாவது சுதந்திர போராக இந்த கிளர்ச்சி வர்ணிக்கப்படுகின்றது.
செய்தியரங்கத்தில் முதலில் பன்னாட்டு கண்ணோட்டம். உக்ரைனின் நிலைமைகள் தொடர்ந்து கொதிநிலையே நீடிப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் கேட்டீர்கள். இந்த பின்னணியில் உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா, மேற்குலக நாடுகள் மற்றும் அமெரிக்கா ஆகிய முக்கோண மோதலின் பின்னணியை அலசும் பிபிசியின் ஆய்வுக் கண்ணோட்டம் தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
யுக்ரைனில் என்ன நடக்கின்றது? உலகத்தின் தற்போதைய மிகப்பெரிய கேள்வி இது. நிலைமை குழப்பமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகின்றது. அதாவது, ஒரு துப்பாக்கி வேட்டு கூட சுடப்படவில்லை, எந்தவிதமான உடன்பாடும் கைச்சாத்தாகவில்லை. ஆனால் யுக்ரைனின் கிரைமியா ரஷ்யாவின் இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட்டது. இரண்டு பெரிய யுக்ரைனிய இராணுவ முகாம்கள் ரஷ்ய படைகள் மற்றும் உள்ளூர் தற்பாதுகாவல் குழுவால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் இருக்கின்ற சிப்பாய்கள் எல்லோரும் யுக்ரைனின் பக்கம் இருந்து கிரைமியாவின் புதிதாக அதிகாரத்துக்கு வந்திருக்கின்ற ரஷ்ய ஆதரவு அரசாங்கத்துக்கு ஆதரவாக மாறுமாறு கேட்கப்படுகின்றார்கள். கடற்படை தளமும் முக்கிய விமான நிலையங்களும் கூட ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. கிரைமியா முழுமையாக யுக்ரைனின் ஏனைய பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. பல இடங்களில் ரஷ்ய ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ரஷ்ய ஆக்கிரமிப்பை வரவேற்கின்றார்கள். மேற்குலகுடனான தனது மோதலில் ரஷ்யா தோற்கப் போகின்றது என்று அமெரிக்க அரசுத்துறை செயலர் ஜான் கெரி கூறியிருக்கின்றார். ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தனது அடிப்படை பிராந்திய நலன் தொடர்பில் ஏற்கனவே சில வெற்றிகளை பெற்றுவிட்டார் என்று ஆய்வாளர்கள் பார்க்கின்றார்கள். ரஷ்யா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா என அனைத்து தரப்பும் தமக்கு தமக்கென தனித்தனியான துருப்புச் சீட்டுகளுடன் களத்தில் இருக்கின்றன. மேற்குலகம் ரஷ்யாவுக்கு எதிராக போட்டியில் இறங்கியிருக்கின்றது. ஆனால் புட்டினோ யுக்ரைனுக்காக போட்டி போடுகின்றார். ஆனால் எந்த தரப்பும் தாம் இதற்காக கொடுக்கப் போகின்ற விலை மற்றும் இதனால் தமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து ஆகியவற்றை ஏற்க தயாராக இல்லை. ஐரோப்பிய ஒன்றிய பக்கம் சாய்வதா அல்லது ரஷ்யா தலைமையிலான யுரேசிய சுங்க ஒன்றியத்தை நாடுவதா என்ற முடிவை யுக்ரைன் கடந்த நவம்பரில் எடுக்க தடுமாறிய பொழுது இந்த பிரச்சினை ஆரம்பமானது. ரஷ்யா வழங்குவதாக கூறிய $15 பில்லியன் உதவியில் கவரப்பட்ட முன்னாள் அதிபர் விக்டர் யனுகோவிச் அவர்கள் ரஷ்யா பக்கம் சரிய அவரது நாட்டில் கணிசமான மக்கள் மேற்குலவுக்கு ஆதரவாக மாறி அவருக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். இதனால் இறுதியில் அவர் தலைமறைவாக ரஷ்யாவுக்கு ஓட நேர்ந்தது. அதனையடுத்தே ரஷ்யாவின் இந்த ஆக்கிரமிப்பு நடந்திருக்கின்றது. இந்த நடவடிக்கைக்காக ரஷ்யா அரசியல் ரீதியிலான தனிமைப்படுத்தல், இலக்கு வைக்கப்பட்ட தடைகள், முதலீடு மற்றும் வணிக குறைப்புகள் போன்ற பாதகங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று அதிபர் ஒபாமா எச்சரித்திருக்கின்றார். ஆனால் பூட்டினாலும் பதிலடியாக சில பாதிப்புகளை மேற்குலகில் மீது ஏற்படுத்த முடியும். யுக்ரைனிய சுதந்திரத்துக்கு எதிராக செயற்பட்ட தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் மீது மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதார நலன்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் சில தடைகளை கொண்டு வர முடியும். ஆனால் இன்னமும் ஐரோப்பிய சக்தி உற்பத்தியில் பெரும்பகுதியை தன்வசம் வைத்திருக்கின்ற ரஷ்யாவும் பல மேற்கு நாடுகளுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். சோச்சியில் நடக்க இருக்கின்ற G8 நாடுகளின் மாநாடு இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த அமைப்பிலிருந்து ரஷ்யா விலக்கப்படவும் கூடும். ஆனால் இந்த அமைப்பின் ஊடான மேற்குலகுடனான உறவுகளை விட யுக்ரைனை தன்வசம் வைத்திருப்பதுதான் மிகவும் முக்கியம் என்று புட்டின் கருதுகின்றார். யுக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்தினுள் அவ்வளவு ஏன் நேட்டோவினுள் கூட இணைத்துக் கொள்வதற்கு மேற்கு நாடுகள் தமது துருப்புச் சீட்டுகளை இறக்கலாம். ஆனால் இதனால் மேலும் ஒரு ஸ்திரமில்லாத நிலைமை யுக்ரைனில் ஏற்படுவதுடன் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ரஷ்யாவுடனான தமது உறவை உடைத்துக் கொள்ளவும் நேரிடும். ஆகவே இது நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. உக்ரைனில் மே மாதம் நடக்கவிருக்கின்ற தேர்தல் இந்த நிலைமையில் நடக்காது. ஆனால் கிரைமியாவில் மேலும் தன்னாட்சி கோருவதற்கான மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கிரைமியாவை ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொள்ளப் போகின்றதா என்பது இன்னமும் தெளிவாகவில்லை. ஆனால் ஏற்கனவே அங்கிருக்கின்ற ரஷ்யர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற பிராந்தியங்களுக்கு தாய் நாட்டுடன் உறவுகளை இறுக்கமாக்குவதற்கான சமீட்சைகள் ரஷ்யாவிடமிருந்து வந்திருக்கின்றன. கிரைமியாவில் நடக்கும் நிகழ்வுகள் யுக்ரைனின் புதிய அரசாங்கத்துக்கு ஒரு கசப்பான மாத்திரைதான். புதிய கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் கூட 24 மணி நேரத்துக்குள் அணிமாறிவிட்டார். மொத்தத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இதுவரையிலான நிகழ்வுகளை பார்த்தால் ஒரு லாப கணக்குத்தான்.
பிபிசியின் ஆய்வுக் கண்ணோட்டை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடக்கே திருமுருகண்டி பகுதியில் இன்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 4 பேர் கடுமையாக காயமடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே A9 வீதியில் மாங்குளத்திற்கு அப்பால் முருகண்டி கோவிலுக்கு அருகில் உள்ள திருமுருகண்டி பகுதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்றில் 5 பேர் காயமடைந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்று பிற்பகல் 4 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்தவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள்.
පරණ බඩු එකතු කරන ස්ථානයක තිබිච්ච යම් දෙයක් සැලීමට යාමේදී පුපුරා ගොස් තිබෙනවා.
පළයේ ඉරිඹ පුරුට්ටෝ සේහරිකම ඩතිල් ஒரு පුරුල எடுத்து அதனை அடித்து உடைக்க முற்பட்ட போதே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. யுத்தம் நடைபெற்ற காலத்தில் LTTயினரால் குழாய் ஒன்றில் தயாரிக்கப்பட்டிருந்த குண்டு ஒன்றே இவ்வாறு வெடித்திருக்கின்றது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஒருவரின் கவலை இனம் காரணமாகவே இந்த அனர்த்தம் நேர்ந்திருக்கின்றது. வெடிப்பொருட்கள் அல்லது இனம் தெரியாத வெடிப்பொருட்கள் பற்றி அவதானமாக இருக்கும்படி யுத்தம் நடைபெற்ற பிரதேசத்தில் உள்ள பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. சந்தேகத்திற்குரிய பொருட்களை கண்டால் அது பற்றி அருகிலுள்ள இராணுவத்தினருக்கோ அல்லது விசேட படையினருக்கோ தகவல் தெரிவிக்குமாறு நாங்கள் அவர்களுக்கு கூறியிருக்கின்றோம் என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சென்றிருந்த திருமுருகண்டியில் வசிப்பவரும் முருகண்டி ஆலய நிர்வாக சபையைச் சேர்ந்தவருமாகிய பொன்னுசாமி சக்திவேல் அவர்களை தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என
கேட்டேன். அப்ப வெடிச்சத்தம் கடிச்சு பலமான சத்தமா கடிச்சு பிறகு நாங்கள் எல்லாரும் என்ன அடைஞ்சு தெரியலன்ட்டு ஓடி வந்து பார்த்தோம். இங்க திருமுருகண்டி கிராமத்துலதான் அழகர் ராமச்சந்திரன் வீட்டுல குண்டு ஒண்ணு வெடிச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து பார்த்தோம். வீட்டு முத்தத்திலே தான் வெடிச்சிருக்கு. அதுல 4 பேர் காயமியா ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. அது அவர் வந்துட்டு இந்த இரும்புகள் புறையை கொண்டு வந்து விற்கிறவரங்கயா அதோட சேர்த்து ஏதோ கொண்டு வந்திருப்பார் போல இருக்கு. இதையும் அவர் இரும்பு புறையை கொண்டு வந்து வீட்டு முத்தத்துல போட்டிருக்காரு. அவரோட தம்பியார்ட வீட்டு முத்தத்துல தான் கொண்டு வந்து போட்டிருக்காரு. போட்ட நேரம் தான் அதுக்குள்ள இருந்த ஏதோ ஒன்று வெடிச்சிருக்கு. பெரிய சத்தத்தை தான் வெடிச்சது. அதுல அழகர் ராமச்சந்திரன், அழகர் ராமநாதன், ராமச்சந்திரன் அள்ளி நாயகி, ராஜேந்திரன் மேனகா இந்த 4 பேரும் காயப்பட்டிருக்காங்க. கிள்ளுச்சி ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. அதுல ஒரு ஆள் கடுமைன்னு சொல்லி யாழ்ப்பாணம் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இப்ப தகவல் எங்களுக்கு கிடைக்கும். இப்ப அங்க ராணுவம் கடுமையா வந்து நிக்குது, போலீஸ் வந்து நிக்குது, பெரிய முக்கியமான ஆட்கள் எல்லாம் வந்து எல்லாம் பாக்குறாங்க. பார்த்து அந்த எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு தகவல் எடுத்துட்டு இருக்காங்க. சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு விசாரிச்சு அந்த தகவல்களை எடுத்துட்டு இருக்காங்க
என்றார் பொன்னுசாமி சக்திவேல் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு இன்னமும் சிறையில் இருக்கும் 7 குற்றவாளிகளை விடுதலை செய்ய தமிழக அரசு எடுத்திருக்கும் முடிவுக்கு எதிராக ராஜீவ் கொல்லப்பட்டபோது அவருடன் கொல்லப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் இந்திய உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
ராஜீவ்காந்தி கொலை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேரான அப்பாஸ் மற்றும் ஜான் ஜோசப் உள்ளிட்ட 6 பேர் உச்சநீதிமன்றத்தில் இந்த பொதுநலன் வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். தமிழக அரசு ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளை விடுவிப்பதாக எடுத்த முடிவிற்கு எதிராக மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவின் விசாரணை மார்ச் 6 அன்று நடைபெறவுள்ளது. அப்போது இந்த மனுவின் விசாரணையும் நடைபெறும் என்று தலைமை நீதிபதி ப. சதாசிவம் தலைமையிலான அமர்வு இன்று திங்கட்கிழமை அறிவித்துள்ளது. ஒரு தண்டனையை குறைக்கவோ, மன்னிப்பு அளிக்கவோ அல்லது மாற்று தண்டனை அளிக்கவோ குற்றப்பிரிவியல் சட்டங்கள் 432, 433, 435 மற்றும் 433A வரையறை பகுதியின் கீழ் அளிக்கப்பட்டுள்ள அரசியல் அமைப்பு அதிகாரத்தை எதிர்த்து இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 72 தண்டனை பெற்றவர்களுக்கு கருணை அளிக்கும் அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பிரிவு 161 கருணை அளிக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சட்டப்பிரிவுகளுக்கு முரணாக குற்றப்பிரிவியல் சட்டங்கள் 432, 433 மற்றும் 435 ஆகியவை அமைந்துள்ளது. இவ்வாறு இந்தியாவின் சட்டப்பிரிவு குறித்து முக்கிய கேள்விகளை இந்த வழக்கு எழுப்பியுள்ளதால் இது ஒரு அரசியல் சாசன அமர்வுக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களின் கருணை மனுவை ஜனாதிபதியோ அல்லது ஆளுநரோ நிராகரித்த விதம் சரியல்ல என்று உச்சநீதிமன்றம் கருதுமானால் அந்த கருணை மனுவை மீண்டும் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் ஆகியவர்களிடம்தான் மறுபரிசீலனைக்காக அனுப்பப்பட வேண்டும். தவிர அதில் உச்சநீதிமன்றமே நேரடியாக தலையிட முடியாது என்றும் மனுதாரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். இந்தியாவில் HIV தொற்றுக்கு உள்ளான குழந்தைகளுக்கு பள்ளிகளில் அனுமதி மறுக்கப்படுவது தொடர்பாக தொடரப்பட்ட பொதுநல வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
ஹெச்ஐவி தாக்குதலுக்கு உள்ளான குழந்தைகள் விவகாரத்தில் பள்ளிகள் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக குற்றம் கூறியுள்ள நாஸ் என்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனம் இது தொடர்பாக தொடர்ந்த பொதுநலன் வழக்கு இன்று இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி எஸ் சௌஹான் மற்றும் செல்லமேஸ்வர் ஆகியோரை உட்கொண்ட அமர்வு முன்பு நடைபெற்றது. இந்த பொதுநலன் மனுவில் ஹெச்ஐவி பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகளுக்கு பள்ளிகளில் அனுமதி மறுக்கப்படுவதாகவும் சில நேரங்களில் அனுமதி வழங்கப்பட்ட பிறகு பாதியில் அவர்கள் பள்ளியில் தொடர முடியாத சூழ்நிலையை உருவாக்குவதாகவும் அவற்றை தடுப்பதற்கு இந்த விவகாரத்தில் இந்திய உச்சநீதிமன்றம் இதற்கான வரைவு முறையை அமல்படுத்த கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் பதிலளிக்க அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக நாஸ் என்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் அஞ்சலி கோபாலன் அவர்களை பிபிசியிலிருந்து தொடர்பு கொண்ட பொழுது இந்த வழக்கு தற்போது மிக அவசியமாக உருவாகியுள்ளதால் மட்டுமே தொடரப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், ஹெச்ஐவி தாக்குதலுக்கு உள்ளான குழந்தைகள் விவகாரத்தில் பள்ளிகள் அனைவருக்கும் கல்வி என்கிற கொள்கையை பின்பற்றுவது இல்லை என்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் தகவல்களை காப்பாற்ற தவறி விடுவதாகவும் குற்றம் சாட்டினார்.
ஜெயக்குமார், சுந்தர பாண்டியன். இந்த வழக்கு இந்திய பள்ளிகள் மத்தியிலும் சமூக மட்டத்திலும் உரிய மனமாற்றத்தை ஏற்படுத்துமா என்று சென்னை எச்ஐவி தொற்றுக்கு உள்ளானவர்கள் மத்தியில் பணிபுரியும் ஒய்ஆர்ஜி கேர் எனப்படும் தொண்டு நிறுவனத்தின் திட்ட மேலாளர் ஏ கே கணேசனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயக்குமார். சுந்தர பாண்டியன்,
இது வந்து கோர்ட் வழியா நம்ம டெஃபினட்டா ஒரு அவேர்னஸ் கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் ஒரு ரைட் டு எஜுகேஷன்ங்கிற மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ரிக்குயர்மெண்ட்ங்கிற மாதிரி கொண்டு வரலாம். ஆனா அந்த சேஞ்சுங்கிறது வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ளேந்து வரணும், பேரண்ட்ஸ்க்கு உள்ளேந்து வரணும். இதுக்கு முக்கியமானது ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மாதிரி மீட்டிங்ஸ்ல ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸை கூப்பிட்டு பேசுறதோ இல்லை எங்களை மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட பேசுறதோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி செஞ்சாதான் ஆட்டிடியூட் மாறும். ஆட்டிடியூட் மாறாம லா மட்டும் வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு நமக்கு சொல்ல முடியாது.
உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிற வந்து மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து என்ன மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்றாங்க? அவங்களோட அச்சம் வந்து என்ன மாதிரியான அச்சம் அதிகமா இருக்குது?
அவங்களோட முதல் இது முதல் இது வந்து ஐடென்டிஃபிகேஷன், அதாவது குழந்தைங்களை வந்து பாசிட்டிவ்னு ஐடென்டிஃபை பண்றதுதான் அவங்களோட பெரிய இருக்கிறதுலே ரொம்ப பெரிய அச்சம். நான் சொன்ன மாதிரி அவங்களை வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில சேர்த்துக்க மாட்டாங்க, பிளட் வரும்பா அப்படின்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில சேர்த்துக்க மாட்டாங்க. ஸ்விம்மிங்ல சேர்த்துக்கும் போது ஒரு என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்துவாங்க. ஸ்விம்மிங்ல இவங்க மற்ற குழந்தைங்களோட ஸ்விம் பண்ணா பரவாயில்லையா, அவங்க ஸ்விம்மிங் பண்ணும்போது இதனால அவங்களுக்கு மற்ற குழந்தைங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இந்த குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமாங்கிறது ஸ்பெஷல், நான் சொன்னது போல ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறது ரெண்டாவது. மூணாவது வந்து அவளோட பிகஸ்ட் ஃபியர் என்னன்னா ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு தெரியாம அட்மிட் ஆகிற இடத்துல ஹெச்ஐவி பாசிட்டிவ் தெரிஞ்சவன அவங்க ஸ்கூல்ல விட்டு அனுப்பிடுறது. அதாவது இப்போ ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணி குழந்தை அட்மிட் பண்ணிட்டா அட்லீஸ்ட் மேனேஜபிள், பட் பல நேரங்களில் பேரண்ட்ஸ் வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு ரிவீல் பண்ணாம தான் அட்மிட் பண்ணுவாங்க. அந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு தெரிய வரும்பொழுது இந்த குழந்தையோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகும், அவங்கள வந்து ஸ்கூல்ல விட்டு அனுப்பிடுவாங்களா, அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்களோட அந்த டினைல் ஆஃப் எஜுகேஷன் சொல்வாங்கல, அதுதான் அவங்களோட மிக மிக பெரிய ஒரு பயம். அதுதான்
இது மாதிரி அச்சப்படுற பெற்றோர்கள் வந்து சட்ட ரீதியா இந்த பிரச்சனையை வந்து அணுக முடியுமா? அப்படி அணுகும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன மாதிரி இருக்குது?
இந்த அதாவது ஒரு இண்டிவிஜுவலா சட்ட ரீதி அணுகும்போது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், அவங்களோட பேரண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதாவது அவங்களோட டிஸ்க்ளோசர் வந்து பப்ளிக் ஆயிரும். அதாவது இன்னைக்கு வந்து இந்த பேரண்ட்ஸோட ஆபீஸ்லயே கூட இல்ல அவங்க சுற்றுவட்டாரத்துல இல்ல பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல அவங்க ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு தெரியாம இருக்கலாம். பட் இது சட்ட ரீதியா இண்டிவிஜுவலா போகும்பொழுது டெஃபினட்டா அதோட ஹெச்ஐவி ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ஹைலைட் ஆயிரும். அது வந்து நிறைய பேர் விரும்பவும் மாட்டாங்க, அது வந்து அவங்களுக்கு நல்லதும் கிடையாதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது இவங்களுக்கு என்னன்னா மற்ற குரூப்ஸோட சேர்ந்து இதை செய்யலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது இவன் தே கோ டு ஒரு நார்மல் இன்ஸ்டிடியூஷனுக்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்க கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்த்துக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் சொல்லுவாங்க. அது இன்னொரு ஒரு பெரிய ப்ராப்ளம். இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க எங்கள் ஸ்கூலில் நர்ஸ் இல்லை, உங்கள் குழந்தைக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் எங்களால் கொடுக்க முடியாது, டியூரிங் த டே எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சட்ட ரீதியாக அணுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இது இண்டிவிஜுவலாக அணுகிறத விட இப்போ நம்ம ஏதாவது ஒரு என்ஜிஓ, இப்போ நம்ம நாஸ் மாதிரி ஒரு என்ஜிஓ சட்ட ரீதியாக அணுகி இன்ஸ்டிடியூஷன்ஸ் லெவலில் இதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வர மாதிரி கொடுக்கறது ஒரு நல்ல ஐடியா. இப்போ ஒரு ஹெச்ஐவி பில் ஒன்னு பாஸ் ஆக போகுது, அதுல கூட இது கவர் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு தூரம் அது வரும்னு தெரியல.
நாஸ் மாதிரியான அமைப்புகளுக்கு வந்து எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ஆதரவு இருக்கு, உங்களை மாதிரியான அமைப்புகள் கிட்ட எந்த மாதிரியான எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது?
எங்களை மாதிரி அமைப்புகள் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ், இது மாதிரி கோர்ட்டு போற இனிஷியேட்டிவ் கண்டிப்பா ஆதரிப்போம். ஜென்ரல் பப்ளிக்கை பொறுத்தவரையில் அவங்க ஜென்ரல் பப்ளிக்கே இதுக்கு ஆதரவா இல்லாத போது அவங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு இது ஆதரவா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா ஜென்ரல் பப்ளிக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அவங்களோட குழந்தைங்களுக்கு இந்த குழந்தைங்க சேர்ந்து இருக்கிறதுனால அவங்க ஒரு காமன் எக்ஸாம்பிள் சொல்றேன், எங்களோட குழந்தைங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது சொல்லுவாங்க எல்லா குழந்தைங்களும் ஃபுட் ஷேர் பண்ணுவாங்க, இவங்களோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சா இவங்க ஷேர் பண்ண கொடுக்கும்போது மற்ற குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம எவ்வளவு வேணா பேசலாம், சாப்பிடுறதுனாலயோ உணவு பரிமாறிக்கொள்றதுனாலயோ எய்ட்ஸ் வராதுன்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு அதை புரிய வைக்க முடியாது. வீட்டுல என்னதான் சொல்லி அனுப்பிச்சாலும் இவங்க வந்து இன்னொருத்துல இருந்து ஒரு கேட்டு வாங்கினாலும் கொடுக்க மாட்டாங்க, இவங்களா கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க. அது அந்த எக்ஸ்க்ளூஷன் வந்து குழந்தைங்க மத்தியில வந்து ரொம்ப ஒரு அது தட் கம்ஸ் ஓன்லி பிகாஸ் அவங்க மற்ற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி அந்த குழந்தைகள் கத்துக் கொடுக்கறதுனால தான். இல்ல குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும் ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறது எப்படி தெரியும்?
சென்னையில் இருக்கும் ஒய்ஆர்ஜி கேர் எனப்படும் தொண்டு நிறுவனத்தின் திட்ட மேலாளர் ஏ கே கணேசன் எச்ஐவி தொற்றுக்கு உள்ளான ஒரு குழந்தையின் தாயார் ஒருவரிடம் அவரது அனுபவம் குறித்து பேசினார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
ஸ்கூல்ல சேர்க்கும் போது சொல்லி தெரிஞ்சதுன்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க, ஸ்கூல் மிஸ்ஸு இந்த மாதிரிலாம் ஒதுக்கி வைக்கும் போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பசங்களுக்கு தெரிஞ்சதுன்னா முதல்ல பெற்றோர்கள் தான் தப்பா நினைப்பாங்க.
உங்களுடைய பிள்ளை வந்து ஆண் பிள்ளையா பெண் குழந்தையா?
ஆண் குழந்தை தாங்க.
அவங்க வந்து இப்ப என்ன வயசு ஆகுது, இப்ப என்ன படிச்சுட்டு இருக்காங்க?
11 வயசு ஆகுது, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்கு அவனுக்கு இன்னும் சொல்றதுக்கு நாங்க என்ன சொல்லல அவன் கிட்ட. நாங்க ஆனா கேப்பானா எதுக்கு நான் தினமும் மாத்திரை போடணும், அண்ணன் மட்டும் மாத்திரை போட மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வச்சிருக்கேன். இருந்தாலும் சில இடத்துல வந்து நான் இந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து அவனோட பிளட்டு கூட தொட மாட்டாங்க, அப்படி வச்சுட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. பிடிப்போ டெஸ்ட் கொடுக்கும் போதெல்லாம் இன்னும் ஸ்கூல்லலாம் சொன்னால் ரொம்ப அதிகமாக பாதிப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
விளையாட்டு போட்டிகள் மற்ற கலை நிகழ்ச்சிகள் அதிலலாம் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்கள் அவனுக்கு எடுத்து ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா, இல்லை உங்களுக்கே அதை பார்த்தனா பயம் இருக்குதா?
அப்படி எதுவும் இல்லைங்க சார். ஆனால் நான் இது வரைக்கும் ஸ்கூலில் சொல்லல, தெரிஞ்சதுன்னா என்ன ரொம்ப பாதிப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம மற்றவங்களோட தாழ்வாக தான் எனக்கு ஒரு ஒரு வாரம் அப்படிதான் தோணும். பசங்க கிட்ட பழகத்துலயும் சரி, நானே கூட ஒரு நல்லது கெட்டது போனோன்னா கூட நான் வெளிய ஆளுங்க கிட்ட பழகிறது கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட சொல்லலாம். நம்மளுக்குள்ள இந்த மாதிரி இருக்குதே என்ன அப்படின்னு சொல்லி என்னையே நானே கூட தாழ்த்தி நினைச்சிப்பேன் சில சமயத்துல.
அரசாங்கம் வந்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குது, போதுமான நடவடிக்கைகளை எடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் சில பேர் மனசுல அது ஆழமா பதிஞ்சிருது. இந்த இதுன்னா அவங்க தப்பானவங்க தான், தப்பான வழியிலதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில பேரோட மனசுல ஆழமா பதிஞ்சதுனால இன்னும் நிறைய பேர் திருந்தாமலே இருக்காங்க. ஏதோ கொஞ்ச பேர் தான் ஏதோ ஓரளவுக்கு இருக்காங்களே தவிர அரசாங்கம் என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் இந்த இதுல இருந்து முழுமையா யாரும் விடுபடுற மாதிரி தெரியல.
எச்ஐவி தொற்றுக்கு உள்ளான பிள்ளையின் தாயார் ஒருவர். அடுத்து ஹாலிவுட் செய்தி ஒன்று. ஹாலிவுட் உலகின் ஆஸ்கார் விருதுகள் நேற்று இரவு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு ஆஸ்கார் விருது வழங்கும் விழா தொலைக்காட்சிகள் மூலம் காட்டப்பட்ட போது வழக்கம் போல உலகின் பல பகுதிகளில் ஹாலிவுட் ரசிகர்கள் அந்த விழாவை பார்த்து ரசித்தனர். இது தவிர உலக ஊடகங்களிலும் இந்த விருதுகள் பற்றிய செய்திகள் இன்று முதல் பக்கத்தை ஆக்கிரமித்திருக்கின்றன. உலக அளவில் ஆங்கிலம் முதல் மொழியாக பேசும் நாடுகளை தவிர பிற நாடுகளிலும் ஹாலிவுட் ஒரு பெரிய வெகுஜன கலாச்சார சக்தியாக வளர்ந்திருக்கிறதா, அது உள்ளூர் கலாச்சார வெளியை எந்த அளவுக்கு ஆக்கிரமித்திருக்கிறது என்று இந்திய திரைப்பட விமர்சகர் தியோடர் பாஸ்கரன் அவர்களை கேட்டார் மணிவண்ணன்.
இந்த கருத்து இந்தியாவை பொறுத்தவரையில் உண்மையானது. அதற்கு வரலாற்று ரீதியான ஒரு காரணம் இருக்கின்றது. மௌனப்பட காலத்திலேயே முதல் முதலாக இந்தியாவில் திரையிடப்பட்ட படங்கள் அமெரிக்க படங்கள் தான். அப்பொழுதிருந்தே இந்த தாக்கம் பிடிப்பு ஆரம்பித்து விட்டார். அது தொடர்ந்தது. அப்பொழுது வந்த படங்கள் எல்லாம் அமெரிக்க படங்கள். அமெரிக்க நடிகர்களுக்கு மௌனப்பட காலத்திலேயே இங்கு குழுக்கள் இருந்தன, அவர்களை ஆதரித்த குழுக்கள் இருந்தன இந்தியாவை. பிறகு அது ஒலி வந்த பிறகு, டாக்கீஸ் வந்த பிறகு அது தொடர்ந்தது. ஏனென்றால் இங்கிலாந்திலிருந்து வரும் ஆங்கில படங்கள் வெகு குறைவு. சோ ஹாலிவுட் படங்கள் தான் இந்தியாவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின. இங்கே ஆரம்பித்த படங்கள் தயாரிக்க ஆரம்பித்த பொழுதும் ஹாலிவுட் படங்களினுடைய தாக்கம் தொடர்ந்தது. அது இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆஸ்கர் போன்ற விருதுகள் பற்றிய விவாதங்களும் சொல்லாடல்களும் இங்கு அதிகமாக இருப்பது ஒரு எதிர்பார்க்கக்கூடியதுதான்.
இதற்கு முக்கியமான காரணமாக ஆங்கில மொழி இந்த தொழிற்புரட்சிக்கு பிறகு, காலனிய ஆட்சிக்கு பிறகு, பிரிட்டிஷ் எம்பையருக்கு பிறகு ஆங்கில மொழி என்பது உலக அளவிலே பல பிரிட்டனின் காலனி நாடுகளிலே பரவியதும் ஒரு காரணம். அதாவது ஆளுகின்றவர்களின் கலாச்சாரமே மற்றவர்களின் கலாச்சாரம் என்ற ஒரு கோட்பாட்டுக்கிணங்க அந்த மாதிரியான ஆங்கில படங்களை தந்த ஹாலிவுட் படமும் பிரிட்டனின் காலனிய நாடுகளிலே தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லலாமா?
நிச்சயமாக. அது மட்டுமல்ல, ஒரு பட சினிமாவின் உன்னதத்திற்காக இங்கிருந்து இந்திய சினிமா தயாரிப்பாளர்களும் ஹாலிவுட்டை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள், எடுத்துக்காட்டாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். நடிப்பிலும் சரி, பட தயாரிப்பிலும் சரி, இந்தியாவின் பால் முனி, தமிழ்நாட்டின் பால் முனி என்று நாகையாவை சொன்னார்கள். இந்த மாதிரியான தாக்கம் ஆங்கிலம் பேசப்படுவதால், ஒரு காலனி நாடாக இருப்பதால் அது இங்கு அதிகமாக இருந்தது.
மற்றும் ஒரு விமர்சனம், ஹாலிவுட் படங்கள் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனம், இது இடதுசாரிகள் தளத்தில் இருந்து வருகிறது. அதாவது அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளின், குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளின் இந்த அரசியல் ரீதியான நிகழ்ச்சி நிரலை நியாயப்படுத்துவதற்கு இந்த ஹாலிவுட் படங்கள் பயன்படுகின்றன. வியட்நாம் போராக இருக்கட்டும், ஈராக் போராக இருக்கட்டும், இந்த மாதிரியான இப்பொழுது இந்த அமெரிக்க அடிமை வியாபாரத்தை வைத்து மையமாக எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 12 Years a Slave என்ற படமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மேலை நாடுகளின் அரசியல் ரீதியான மற்றும் கலாச்சார ரீதியான எஜெண்டாவை முன்வைப்பதற்கே பயன்படுத்தப்படுகின்றன என்ற விமர்சனம் வைக்கப்படுகிறது. அதிலே உண்மை இருப்பதாக நினைக்கிறீர்களா?
அதில் உண்மை இருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். அந்த அரசியல் தாக்கம் ஆஸ்கார் விருதுகளை தேர்ந்தெடுப்பதும் இருக்கிறது என்று தான் என்னுடைய அவதானிப்பு.
அந்த அந்த நீங்கள் சொல்கின்ற அந்த புரிதல் ஒரு திரை விமர்சகர் என்ற அளவிலே உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் சாதாரணமாக அந்த ஹாலிவுட் படங்களை பார்க்கின்ற ஒரு சராசரி இந்திய சினிமா விசிறிக்கு அது இருக்கிறதா?
ஒரு சராசரி இந்திய சினிமா பார்வையாளன் இந்த மாதிரி அதை அலசாவிட்டாலும் அதன் தாக்கத்துக்குள்ளாகிறார்.
இந்திய திரைப்பட விமர்சகர் தியோடர் பாஸ்கரன். நேயர்களே, இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை எமக்கு எழுதுங்கள். நேயர் நேரம் நிகழ்ச்சியில் அவை இடம்பெறும். நிகழ்ச்சியில் நிறைவாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார்கள் சாதாத் மற்றும் மணிவண்ணன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய விளையாட்டரங்கில் முதலாவதாக கிரிக்கெட். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான உலக தரவரிசையில் புதிதாக ஒரு நாடு சேர்ந்திருக்கிறது. ஆம், ஆசிய கோப்பை போட்டியில் வங்கதேச அணியை வீழ்த்தியதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு சில ஆண்டுகள் முன்னதாகவே வந்துள்ள ஆப்கானிஸ்தான் அணி சர்வதேச கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையான ICC-யின் தரவரிசையில் 12வது இடத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. 11வது இடத்தில் அயர்லாந்து அணியும் அதற்கு முன்னால் டெஸ்ட் பந்தயங்களில் விளையாடும் தகுதி கொண்ட 10 நாடுகளும் தரவரிசையில் இடம்பெற்றுள்ளன. வங்கதேசத்துக்கு எதிராக பெற்ற வெற்றிதான் டெஸ்ட் விளையாடும் நாடொன்றுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் பெறுகின்ற முதல் ஒருநாள் வெற்றியாகும். மார்ச் முதல் நாளன்று ஃபதுல்லா நகரில் நடந்த ஆட்டத்தில் 32 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை ஆப்கானிஸ்தான் வீழ்த்தியிருந்தது. சர்வதேச வரிசையில் ஒரு அணி புதிதாக இடம்பெற வேண்டுமானால் ICC-யின் முழு உறுப்பு நாடுகளிடம் விளையாடிய விதத்தில் 2 வெற்றிகளையாவது ஒரு அணி பெற்றிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் முழு உறுப்பு நாடுகளிடம் விளையாடியதில் ஒரு வெற்றியும், தான் மொத்தம் விளையாடிய ஆட்டங்களில் 60% அதிகமான வெற்றிகளையும் பெற்றிருக்க வேண்டும் என்று ICC விதிகள் கூறுகின்றன. August 2010 ஒருநாள் கிரிக்கெட் விளையாட துவங்கிய ஆப்கானிஸ்தான் தற்போது வங்கதேசத்தை வீழ்த்தியதோடு இதுவரை ஆடிய 12 ஆட்டங்களில் 60% வெற்றிகளையும் பெற்றுள்ளதால் அதற்கு தற்பொழுது தரவரிசையில் இடம் கிடைத்திருக்கிறது. 2015 நடக்கவுள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெறவும் அண்மையில்தான் ஆப்கானிஸ்தான் அணி தகுதி பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிய கோப்பை போட்டியில் புள்ளிகள் அடிப்படையில் தற்போது இலங்கை முதலிடத்தில் உள்ளது. 3 ஆட்டங்களை விளையாடிய இலங்கை அணி 3ஐயும் வென்று 12 புள்ளிகளை பெற்றுள்ளது. பாகிஸ்தான் அணி 9 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் இருக்கிறது. 4 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ள இந்திய அணி 3 ஆட்டங்களை விளையாடி அதில் 2ல் தோற்றிருக்கிறது. 4வது இடத்தில் ஆப்கானிஸ்தானும் போட்டிகளை நடத்தி வருகின்ற வங்கதேசம் கடைசி இடத்திலும் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஹாக்கி. இந்தியாவின் தேசிய விளையாட்டான ஹாக்கியை இந்தியாவுக்குள் நிர்வகிக்கின்ற ஒரே அமைப்பாக வர வேண்டும் என்று முயன்று வரும் ஹாக்கி இந்தியா அமைப்புக்கு ஊக்கம் தருகின்ற ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஹாக்கி இந்தியா அமைப்புக்கு இந்திய மத்திய அரசு தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் அங்கீகாரத்தை தற்பொழுது வழங்கியிருக்கிறது. அரசாங்க விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லை, அமைப்புக்குள் தகராறுகளும் நிர்வாக முறைகேடுகளும் இருக்கின்றன என்பது போன்ற காரணங்களுக்காக ஹாக்கி இந்தியா அமைப்பின் அங்கீகாரத்தை இந்திய விளையாட்டு அமைச்சகம் 2012 ரத்து செய்திருந்தது. ஆனால் இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை ஊக்குவிக்கின்ற மற்றும் நிர்வகிக்கின்ற ஒரே அமைப்பாக தற்பொழுது அரசாங்கத்தால் அது மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஹாக்கி என்பது இந்தியாவில் முக்கிய விளையாட்டாகவும் சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்கு பதக்கங்களை வென்று தரும் ஒரு விளையாட்டாகவும் இருப்பதால் அவ்விளையாட்டுக்கென ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு இல்லை என்ற நிலையை சீக்கிரம் அகற்ற வேண்டும் என்ற நோக்கில் ஹாக்கி இந்தியா அமைப்புக்கு இந்த அங்கீகாரத்தை இந்திய விளையாட்டு அமைச்சகம் வழங்கியிருக்கிறது.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் சாதாத் மற்றும் மணிவண்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.